الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله أما بعد فيقول الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الدنيا فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري ومسلم في صحيحيهما எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்கி வழிபட தகுதியான நாயன் என்று சாட்சி சொன்னதன் பின்னால் சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள் அன்னாருடைய வாழ்வையொட்டி தனது வாழ்வை அமைத்துக் கொள்வதை வாழ்வின் நோக்கமாக, லட்சியமாக, குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்ற கியாமத் வரைக்கும் அல்லாஹ்வினுடைய சந்தோஷத்தை மையப்படுத்தி வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டுள்ள அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்விஷயங்களை உங்களுடைய வாழ்வில் எடுத்து நடவுங்கள் என்று அல்லாஹும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை எடுத்தும், எவற்றையெல்லாம் செய்ய வேண்டாம், விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அக்காரியங்களை எல்லாம் விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாலிக் என்ற வகையில், அவன்தான் இந்த உலகத்துக்கு உலகத்தை படைத்தவன் என்ற வகையில், அவன் அவனுடைய விருப்பங்களை படைக்கப்பட்ட அந்த மனிதர்கள் அல்லாஹினுடைய விருப்பத்துக்குட்பட்டு வாழ வேண்டும் என்ற அந்த வழிகாட்டலை இந்த உலக மக்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்குவதற்காகத்தான் நபிமார்களை அல்லது ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பினான் என்று பொதுவாக அடிக்கடி எங்களுடைய காதுகளில் இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் அந்த வந்த நபிமார்களில் இறுதியாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வருகின்ற பொழுது மனிதர்களுடைய அந்த நிலைப்பாடுகள், மனிதர்களுடைய எண்ண கருக்கள், மனிதர்களுடைய சிந்தனா, அவர்களுடைய சம்பாத்தியம், அவர்களுடைய செலவீனங்கள், அவர்கள் ஒரு கணவன்ற வகையில் மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் செய்த குறைபாடுகள், இதையெல்லாம் நாங்கள் ஜாஹிலிய கால மக்கள் இப்படிப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று அடிக்கடி கேட்டிருக்கிறோம். தான் பெற்றெடுத்த குழந்தை ஒரு பெண் குழந்தை என்பதற்காக அந்த குழந்தையை மண்ணுக்குள் போட்டு புதைப்பதை பற்றி அந்த தந்தை சிந்தித்துக் கொண்டிருந்த செய்திகளையும் குர்ஆன் சொல்கிறது. அவர்களில் அந்த ஜாஹிலிய கால மக்களில் ஒரு சில கபீலாக்கள், எல்லோரும் அல்ல, ஒரு சில கபீலாக்கள், அவர்களுக்கு பெண் குழந்தை கிடைத்து விட்டது என்ற செய்தி சொல்லப்பட்டால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த தந்தையுடைய முகம் அப்படியே கருத்ததாக மாறிவிடும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், எதனால் அந்த தந்தையுடைய முகம் கருத்து விடுகிறது என்றால், மின் சூஇமா புஷ்ரபிஹி, அவரை பொறுத்தவரையில் அவருக்கு சொல்லப்பட்ட ஆக கேவலமான ஒரு செய்தி என்றால் அதுதான். என்ன செய்தி? உங்களுக்கு
ஒரு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது என்ற இந்த அவமானத்தை சுமந்து கொண்டு இந்த உலகத்தில் நான் வாழ்வதா? இதுதான் அந்த தந்தையுடைய எண்ணமாக இருக்கும். இது குர்ஆன் சொல்லுகின்ற உண்மை. இன்று கூட மக்காவிலே ஒரு பகுதி இருக்கிறது, உயிருடன் குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடம் என்றே அந்த இடத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஜாஹிலிய காலத்திலே அந்த உயிருடன் பெண் குழந்தைகளை இந்த இடத்தில் தான் புதைத்தார்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடமும் இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படியான ஒரு எண்ணம் அந்த தந்தைக்கு இருந்தது. இப்படியான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதுதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த மக்களை தரப்படுத்தினார்கள். இந்த மக்களுக்கு அல்லாஹுவை சொல்லிக் கொடுத்தார்கள், ஆஹ்ராவை சொல்லிக் கொடுத்தார்கள், இந்த உலகத்தினுடைய தற்காலிக தன்மையை எடுத்து சொன்னார்கள், மறுமை நிரந்தரம் என்பதை சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதை சொல்லுகின்ற பொழுது அந்த குரேசியர்களிடத்திலே இருந்த அந்த சிலை வணக்கம் இதற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்களுக்கு அங்கே ஏற்பட்ட சோதனைகளை நாங்கள் படித்திருக்கிறோம், கஷ்டங்களை படித்திருக்கிறோம். அவர்கள் விரட்டப்படுகிறார்கள். அந்த மக்காவிலே இருந்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அல்லாஹுவை வணங்குவதற்கென்று கட்டப்பட்ட முதல் மாளிகை என்று சொல்லப்படுகின்ற அந்த கஅபாவில் அல்லாஹுவை தொழ முடியாத ஒரு நிலை. அன்புக்குரியவர்களே, 300 மேற்பட்ட சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்த அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை துணை கிடையாது, அவனுக்கு அவன் தனித்துத்தான் இந்த உலகத்தில் எதையும் செய்கிறான் என்ற இந்த சிந்தனையை மக்களுக்கு முன் வைக்கின்ற பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை அந்த மக்கள் இருந்தார்கள். ஆரம்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தார்கள், விரட்டினார்கள். எந்த அளவுக்கு கடைசியாக தான் பிறந்து வளர்ந்த அந்த மக்காவை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதற்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மக்காவிலே எனக்கு கிடைக்க மாட்டாது என்ற விரக்தியில் இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹுடைய அனுமதி கிடைக்கிறது, நீங்கள் மதீனாவுக்கு செல்லலாம், ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியாக, இப்படியாக நாங்கள் வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இந்த உலகத்தில் இதற்காக இந்த முஸ்லீம்களை, குறிப்பாக மனிதர்களை அல்லாஹ் படைத்து அவர்களில் குறிப்பாக முஸ்லீம்களிடத்தில் அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான். இதனை தெளிவாக இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனும் இப்படி வாழ வேண்டும், ஒரு ஆண் எப்படி வாழ வேண்டும், ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், ஒரு கணவனுடைய வாழ்க்கை, ஒரு மனைவியுடைய வாழ்க்கை, பெற்றோர்கள், பிள்ளைகள், சம்பாத்தியம், செலவீனங்கள், இரவு பகல், தனிமை, கூட்டு வாழ்க்கை, ஆடை, இப்படி மனிதனுடைய வாழ்வுடன் சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளிலும் இஸ்லாம் பேசாத ஒரு தலைப்பே கிடையாது. எல்லா துறைகளிலும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் குர்ஆன் சுருக்கமாக, மிக ரத்தின சுருக்கமாக சொல்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? குல் இன்ன ஸலாதி வநுஸுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதை ஒரு ஆயத்தாக அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இதனை நாங்கள் வஜ்ஜஹத்திலே ஓதிக்கொண்டிருக்கிறோம். குல் இன்ன ஸலாதி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக நான் தொழுகின்ற தொழுகையும், வனுசுக்கி என்னுடைய குர்பானுடைய அமல்களும், வமஹ்யாய இந்த உலகத்தில் நன்றாக சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் சொல்லுகின்ற இந்த சொல்லுக்கும் எங்களுடைய வாழ்வுக்கும் எவ்வளவு தூரம் சம்பந்தம் இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, கருத்தை விளங்கியோ விளங்காமலோ நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குல் இன்ன ஸலாதி வநுஸுகி வமஹ்யாய, இந்த உலகத்தில் நான் உயிருடன் வாழ்வதும், வமமாதி ஒரு நாள் நான் மரணிப்பதும், லில்லா அல்லாஹ்வுக்காக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான் வாழ்வது அல்லாஹ்வுக்காக என்று எங்களில் எத்தனை பேர் இருக்கிறோம்? நாங்கள் வஜ்ஜஹத்திலே ஓதுகின்ற அந்த ஓதலுக்கும் சில வேளை நாங்கள் கருத்து விளங்காதவர்களாக இருக்கலாம், கருத்தை விளங்க முயற்சித்திருக்க மாட்டோம். அன்புக்குரியவர்களே, சரி, அப்படி இருந்தால் இப்பொழுது நாங்கள் விளங்கிக் கொள்வோம். நாங்கள் சொல்கிறோம், வமஹ்யாய, இந்த உலகத்தில் நான் உயிருடன் வாழ்வது, அதே போன்று வமமாதி ஒரு நாள் எனக்கு மௌத்து வரும், அந்த மௌத்துமே எதற்காக, யாருக்காக? லில்லா அல்லாஹ்வுக்காக என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவன் எப்படியான அல்லாஹ்? ரப்பில் ஆலமீன், இந்த உலக மக்களை எல்லாம் படைத்து பரிபாலித்து போஷித்து அவர்களுடைய உலக தேவைகள் அனைத்தையுமே செய்து கொடுக்கின்ற அல்லாவுக்காகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழப்போகிறோம் என்று எங்களில் எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையின் ஹக்கீக்கத் என்ன? அல்லாஹ் ஏன் என்னை படைத்தான்? அல்லாஹ் ஏன் என்னை படைத்தான்? எனக்கு ஏன் இந்த நல்ல சிந்தனையை அல்லாஹ் தந்தான்? சற்று சிந்தித்து பாருங்கள். சிந்திக்கின்ற ஆற்றல், உலகத்தில் எதை வேண்டுமென்றாலும் செய்து கொள்ள முடியும், சாதித்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு ஒரு சிந்தனா சக்தியை அல்லாஹ் ஏன் தந்தான்? ஏன் உலகத்திலே ஐயறிவுள்ள ஏனைய மிருகங்களைப் போன்று அல்லாஹ் ஏன் என்னை படைக்கவில்லை? எனக்கு நல்ல சிந்தனையை தந்திருக்கிறான். சம்பாதிப்பது என்றால் அதில் நல்ல உணர்வை அல்லாஹ் தந்திருக்கின்றான். எப்படி அதிகம் சம்பாதிக்க முடியும்? எப்படி ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது குறைவான விலையில் எப்படி வாங்க முடியும்? இதை நாங்கள் விளங்கி இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதையெல்லாம் தெளிவாக சொல்கிறான். யஅலமூன லாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். இந்த மக்கள் யஅலமூன லாஹிரன் மினல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்வின் வெளிரங்கத்தை நன்றாகவே விளங்கிக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு முஃபஸ்ஸிர் தன்னுடைய கிதாபில் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது இப்படி ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த உலகத்துக்கு இரண்டு பகுதிகள் இருக்கிறது, ஒன்று லாகிர், ஒன்று பாத்தின். ஒன்று வெளிரங்கம், இன்னும் ஒன்று உள்ரங்கம். உலகத்தினுடைய லாகிர் என்ன தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு பழத்தினுடைய வெளி தோலை போன்றது. ஒரு எப்பலை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு எப்பலை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த எப்பலினுடைய வெளித்தோல் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது, இது உலகத்தினுடைய வெளிரங்கம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒன்று இருக்கிறது, உலகத்தினுடைய பாத்தின், அந்தரங்கம். ஏன் அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னை படைத்தான்? ஏன் எனக்கு சிந்தனா சக்தியை தந்தான்? ஏன் எனக்கு நல்ல உணர்வுகளை தந்தான்? ஏன் எனக்கு அல்லாஹ் திறமைகளை ஆற்றல்களை அடுக்கிக் கொண்டே போகலாம்? அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அவன் தந்த நியமத்துக்களை நீங்கள் எங்கு ஆரம்பித்தால் உங்களால் அளவெடுக்க முடியாது என்று படைத்தவனே சொல்லிவிட்டான். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் பார்க்கின்ற கண்ணை தந்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஏராளமானவர்கள், இந்த நாட்டிலே சுமாராக 2 கோடி மக்கள் தான் இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள். 2 கோடி மக்கள், இதில் கிட்டத்தட்ட 20 லட்சம் முஸ்லிம்கள். இந்த நாட்டிலே கண் காணாதவர்களுக்கான பாடசாலை என்று சுமார் 11 பாடசாலைகள் இருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டிலே ஒரு சிறிய நாடு, உலக வரைபடத்திலே இலங்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்களே சிரித்து விடுவோம். அவ்வளவு ஒரு சிறிய நாட்டிலே கண் காணாதவர்களுக்கான 20 பாடசாலைகள் இருக்கிறது என்றால் இந்த நாட்டில் எத்தனை பேர் கண் காணாதவர்கள் இருக்கிறார்கள்? அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாய் பேச முடியாதவர்களுக்கான பாடசாலை, அங்கவீனர் பாடசாலைகள் இருக்கிறது. இந்த நாட்டிலே சுமார் 4 பாடசாலைகள் இருக்கிறது. அப்படி என்றால் வாய் பேச முடியாத எத்தனை பேர் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள்? இவர்களுக்கு மத்தியில் அழகாக பேசுகின்ற ஒரு நாவை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஏன் தந்தான்? அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே வைத்தியசாலையில் ஒரு பகுதி இருக்கிறது, அதாவது சுய சிந்தனா சக்தியை இழந்தவர்களுக்கான, சிந்தனா சக்தியை இழந்து அதாவது அவர்களுடைய செயல்பாடுகள் ஒரு நல்ல ஆரோக்கியமான சிந்தனை உள்ள மனிதனுடைய வாழ்விலிருந்து வெளிப்பட மாட்டாது. அப்படியான சும்மா சிரிப்பார்கள், அழுவார்கள், விளையாடுவார்கள், தகுதி அறியாமல் ஏதாவது ஒன்றை செய்து விடுவார்கள். இப்படியான சிந்தனையில் குளறுபடி ஏற்பட்டவர்களுக்கான வைத்தியசாலையில் ஒரு பகுதி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்திலும் என்னையும் உங்களையும் ஆக்கவில்லை என்றால் அல்லாஹ் தந்த நியமத்துக்கள் சாதாரணமானதல்ல, எங்களால் கணக்கெடுக்க முடியாத நியமத்துக்கள். அன்புக்குரியவர்கள், நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, ஆரோக்கியம் என்ற நியமத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான், வைத்தியசாலைகளுக்கு சென்று பாருங்கள். கொஞ்சம் நேரம் எடுத்து அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த நியமத்தை விளங்கிக் கொள்வதற்காக வைத்தியசாலைகளுக்கு அடிக்கடி சென்று பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், உயிருக்கு போராடிய நிலையில், உயிருக்கு போராடிய பல லட்சங்கள், பல கோடிகளை இழக்க தயார், இழந்த ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்காக இருக்கிறார்களா இல்லையா? அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார், பல கோடிகள் உங்களுக்கு தெரியும். இன்று சமூகத்திலே குறிப்பாக வாலிபர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய மதிப்பை, தங்களுக்கு ஒரு மதிப்பு, சுய மதிப்பை எதனால் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் தெரியுமா? கையிலே ஒரு ஆப்பிள் போன் இருந்தால் அவர் சமூகத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு கண்ணியமான ஒருவராக பார்க்கப்படுகின்ற ஒரு காலம். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆப்பிள் போன் பாவிக்கலாமா கூடாதா இதை நான் பேச வரவில்லை. அது பல லட்சங்கள் போகலாம். தேவை என்று இருந்தால் அது இஸ்லாத்தில் முறையாக பாவிக்கப்பட்டால் அதனை ஹராம் என்று நான் சொல்ல வரவில்லை. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, ஒரு ஆப்பிள் போன் இருப்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக இருக்கும். சில வாலிபர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு கடையிலே அல்லது ஒரு நிறுவனத்திலே ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்கிறார்கள். 10-15,000 ரூபாய், 20,000 ரூபாய் பணத்தை சம்பளமாக எடுக்கிறார்கள். இன்ஸ்டால்மெண்ட் முறையில் அது ஹராமோ ஹலாலோ அதை ஒரு புறத்தில் வைத்து விடுவோம். மாதாந்த கொடுப்பனவுக்காக ஒரு, அதாவது மாதா மாதம் கெட்டுவோம், இன்ஸ்டால்மெண்ட் முறையில் கெட்டுவோம் என்ற அடிப்படையில் பலர்களின் இந்த போனை வாங்குகிறார்கள். அன்புக்குரியவர்கள், ஏன் உலகத்தில் ஒரு கண்ணியமாக கௌரவமாக நல்ல நாலு பேர் பார்க்கின்ற போது மதிப்புடன் நான் ஒரு கண்ணியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக வாங்குகின்றார்கள்? அன்புக்குரியவர்களே, இந்த ஆப்பிள் போனினுடைய நிறுவனத்தின் தலைவர் அண்மையில் இறந்த செய்தி உங்களுக்கு தெரியும். ஒரு பிளட் கேன்சர் நோயால் அதனை உருவாக்கியவர், ஆப்பிள் கம்பெனியை உருவாக்கியவர், அவர் மரணிக்கிறார். பல ஒவ்வொரு நிமிடங்களும் பல கோடிகள் வருமானமாக அவருக்கு அவருக்குள்ள நிலையில் அவர் மரணிக்கிறார். மரணிக்கின்ற பொழுது கடைசியாக அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் வந்த அந்த ஸ்டேட்மெண்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள். என்ன சொல்கிறார்? எனக்கு ஒரு நிமிடத்துக்கு பல கோடி டாலர்கள் வருமானமாக வருகிறது, ஆனால் என்னுடைய அந்த பிளட் கேன்சர், இரத்த புற்றுநோய் வந்திருக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் தான் ஆரோக்கியம் என்ற நியமத்தை நான் விளங்கிக் கொண்டேன் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் என்னுடைய கம்பெனி நடந்து கொண்டிருந்தது, பல லட்சக்கணக்கானவர்கள் அதை வேலை செய்து கொண்டிருந்தார்கள், என்னுடைய வருமானம் அது என்னுடைய குடும்பத்துக்கு போய்கொண்டிருந்தது, ஆனால் அந்த கடைசி நிமிடத்தில் தான் நான் விளங்கிக் கொண்டேன். ஒரு மனிதன் வாழ்வதற்கு சாதாரணமான ஒரு சைனாவுடைய போன் போதுமானது என்பதை நான் விளங்கிக் கொண்டது என்னுடைய அந்த கடைசி நிமிடத்தில் தான் என்று அவர் சொல்கிறார். ஒரு மனிதன் எத்தனை கோடியை சம்பாதித்தாலும் கடைசியாக அந்த கோடியை வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது என்பதை நான் உணர்ந்த தருணம் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடம் என்று சொல்கிறார். உலகத்தில் பல கோடிகள் இருக்கிறது, பல வித்தியாசமான வாகனங்களை வாங்க முடியும், பல வித்தியாசமான கட்டிடங்களை கட்ட முடியும், உலகத்தில் பணக்காரர் என்ற பெயரை எடுக்க முடியும், ஆனால் அவைகள் அனைத்துமே ஆரோக்கியத்துக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்பதை நான் விளங்கிக் கொண்டது என்னுடைய மரண படுக்கையிலே என்று அவர் சொல்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்தான், எங்களுக்கு ஆரோக்கியம் என்ற நியமத்தை தந்தான். நாங்கள் சிறுவர்களாக இருந்தோம், பாடசாலைக்கு சென்றோம், உயர் பட்டங்கள் பெற்றோம், ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு தொழிலை தேடிக்கொண்டோம், நிக்காகுகள் முடித்தோம், குழந்தைகள் பெற்றெடுத்தோம். இப்பொழுது குழந்தைகள் பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் ஒரு வயதிலே இருக்கிறார்கள், இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் வயதாளிகள் ஆகிவிடுவோம் அல்லது ஏற்கனவே வயதாளி ஆகிவிட்டோம். குழந்தைகள் நிக்காக முடிப்பார்கள், அவர்களுடைய குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருப்போம், எனக்கு மௌத்து வரும், என்னுடைய கபருக்கு நான் சென்று விடுவேன். இப்பொழுது நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்போம், நான் எனக்கு மௌத்து வருகின்ற பொழுது என்னுடைய கபருக்கு இந்த உலகத்தில் எத்தனை கோடிகள் இருந்தாலும், எத்தனை கோடிகள் பெருமதியான வாகனங்கள் இருந்தாலும், தொழிற்சாலைகள் இருந்தாலும், கடைகள் இருந்தாலும், பணம் இருந்தாலும், குடும்ப பின்னணி இருந்தாலும், ஏன் ஆட்சி இருக்கட்டும், அதிகாரம் இருக்கட்டும், பட்டம் இருக்கட்டும், பதவி இருக்கட்டும், படிப்பறிவுகள் இருக்கட்டும், எது இருந்த பொழுதிலும் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, வதரக்தும் மா ஹவ்வல்நாகும் வரா ஸுஹூரிக்கும், உங்களுக்கு இந்த உலகத்தின் பாக்கியங்கள் என்று எதையெல்லாம் தந்தோமோ, அது மனைவியாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம், அந்தஸ்துகளாக இருக்கலாம், கண்ணியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எதையெல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு நாங்கள் நேமத் என்ற போர்வையில் தந்திருந்தோமோ, இந்த அனைத்தையும் நீங்கள் வரா லுஹூரிக்கும், உங்களுடைய முதுகுக்கு பின்னால் விட்டுவிட்டுத்தான் நீங்கள் வருவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அந்த கபருக்காக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? உலகத்தின் வெளிரங்கத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதை போன்று, லாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தின் வெளிரங்கத்தை நாங்கள் நன்றாக விளங்கி இருக்கிறோம். என்ன படிப்பு படித்தால் என்ன அந்தஸ்தை அடைய முடியும், எவ்வளவு பணம் இருந்தால் எதை வாங்க முடியும், எங்கே மிக குறைந்த விலைக்கு வாங்க முடியும், எங்கே கூடுதலான லாபம் அடைய முடியும் என்றெல்லாம் உலகத்தை விளங்கிக் கொண்ட நாங்கள் அல்லாஹ் சொல்வதை போன்று வஹும் அனில் ஆகிரத்திகும் வாஃபிலூன், ஆகிராவுடைய விடயத்தில் மறதியாளர்களாக சிந்தனையற்றிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த ஆகிராவுக்காக நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம்? நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் மௌத்து வந்தால் இன்னும் ஒரு 24 மணித்தியாலும் நாங்கள் இருக்க மாட்டோம். மௌத்து வந்தால் நிச்சயமாக 24 மணித்தியாலங்கள் இந்த பூமிக்கு மேலால் என்னையும் உங்களை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக மௌத்து வந்தால் ஒரு சொற்ப நேரத்தில் அடக்கம் செய்து விடுவார்கள். ஒரு நிக்காஹ் அண்மையில் வேர்வலை பகுதியில் நடந்தது. ஒரு நிக்காஹ், மகளுடைய நிக்காஹ் நடக்கிறது. மகளினுடைய நிக்காஹுக்கு சாப்பாடு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பகல் நிக்காஹ் நடைபெற இருக்கிறது. 10 மணி அளவில் திடீரென்று அந்த நிக்காஹ் முடிக்கின்ற மணப்பெண்ணுடைய தந்தை இருந்து விடுகிறார். சுப்ஹானல்லாஹ். 10 மணிக்கு நிக்காஹுடைய அந்த வீட்டிலே மிகவும் பிஸியாக இருந்த அந்த அந்த திருமணம் முடிக்கின்ற பெண்ணுடைய அந்த மணப்பெண்ணுடைய தந்தை பகல் 10 மணிக்கு இருக்கிறார். நிக்காஹ் பகல் சாப்பாடு நடைபெற இருக்கிறது. என்ன செய்வது? இது ஜனாசா வீடா இல்லை இது ஒரு ஒரு நிக்காஹுடைய வீடா என்ற ஒரு சிக்கல். இந்த நிலையில் குடும்பங்கள் கூடுகிறார்கள், ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டோம், இன்விடேஷன் கொடுத்து விட்டோம், சாப்பாடு சமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இங்கே செய்ய வேண்டிய மிக புத்திசாலித்தனமான வேலை என்ன தெரியுமா? மசூரா செய்கிறார்கள், உடனடியாக ஒரு அவருக்குள்ளால் நாங்கள் இவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்து விடுவோம். அன்புக்குரியவர்களே, 11 மணிக்கு தந்தை கபருக்கு போகிறார், 12 மணிக்கு மகள் நிக்காஹ் முடிக்கிறார். அன்புக்குரியவர்களே, மௌத்து வந்தால் நிச்சயமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். எத்தனை ஜனாசாக்களை எங்களுடைய முதுகிலே சுமந்து சென்று வைத்து வந்திருக்கிறோம் இந்த ரமலானில். ரமலானுக்கு முன்னால் ஏன் இன்று இதுவரைக்கும் எத்தனை ஜனாசாக்களை நாங்கள் சுமந்தோம்? எவ்வளவு கோடிகளை சம்பாதித்தவர்கள், எவ்வளவு பேரும் புகழுமாக வாழ்ந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, கபருக்கு எதை எடுத்துக்கொண்டு சென்றார்கள்? அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது செய்த நல்லமல்களை தவிர வேற எதையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. எனவே வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நான் சம்பாதிப்பது என்னுடைய மறுமைக்காக, நான் செலவழிப்பது என்னுடைய மறுமைக்காக, நான் குடும்ப வாழ்வை நடத்துவது என்னுடைய மறுமைக்காக, என்னுடைய பிள்ளைகளை நான் உருவாக்குவது. யாருக்காக பிள்ளைகளை உருவாக்குகிறோம்? அன்புக்குரியவர்களே, நீங்கள் மரணித்து விட்டால் நீங்கள் செய்த எல்லா அமல்களும் முடிவுக்கு வந்துவிடும். நீங்கள் விட்டுவிட்டு செல்லுகின்ற 3 செயல்களை தவிர என்று சொல்லலாம் சொன்னார்கள். அதில் ஒன்று சொன்னார்கள், அவ்வலதின் சாலிஹின் எதுவுலகு, நீங்கள் மரணித்தால் உங்களை குளிப்பாட்டி கபன் செய்து பள்ளியில் முன் சப்பில் கொண்டு வந்து வைத்துவிட்டு ஹசரத்தை பார்த்து நீங்கள் என்னுடைய தந்தையுடைய ஜனாசாவை தொழுவீங்கள் என்று சொல்லுகின்ற பிள்ளைகளை அல்ல. ஜனாசாவை குளிப்பாட்டி கபன் செய்து பள்ளியில் முன் சப்பிலே கொண்டு வந்து வைத்துவிட்டு தொழுவிப்பது யார் என்று கேட்டால், இங்கே பள்ளியுடைய இமாமை தேடுங்கள், அல்லது உலகத்திலே இலங்கையிலே பிரபல்யமான ஒரு முஃப்தியை, ஒரு ஆலிமை, ஒரு காரியை, ஒரு ஹாபிலை தேடுங்கள், இந்த ஜனாசாவை தொழுவிப்பதற்காக என்று தேடிச் செல்லுகின்ற பிள்ளைகளை அல்ல நீங்கள் உருவாக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் உருவாக்க வேண்டும், ஒரு மகனை உருவாக்க வேண்டும். அந்த மகன் பள்ளியில் உங்களுடைய ஜனாசாவை வைத்துவிட்டு முன்னால் வந்து உங்களுக்கு ஹதுவா கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்னை உருவாக்கியவர், எனக்கு குர்ஆனை கற்றுத் தந்தவர், எனக்கு உன்னுடைய ஈமானை கற்றுத் தந்தவர், உன்னுடைய அச்சத்தை, உன்னுடைய பயத்தை, ஹராம் ஹலால் பேணி வாழ வேண்டும் என்ற உணர்வை உருவாக்கிய தந்தை, இதோ உன்னிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இவருடைய கபரை நீ வெளிச்சமாக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் துவா கேட்கின்ற சாலியான ஒரு குழந்தையை நாங்கள் உருவாக்க வேண்டும். உலகத்தில் பட்டங்கள் பதவிகள் பெற்றுக் கொள்வது, அடைய முயற்சிப்பது கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. அன்புக்குரியவர்களே, அதை விட அல்லாஹ்வுடைய பயத்தை அடைந்து கொண்ட, ஏற்படுத்திக் கொண்ட, தக்வாவை ஏற்படுத்திக் கொண்ட குழந்தைகள் உருவாக்கப்பட வேண்டும். அப்படியான மனைவியர்கள், அப்படியான அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் எதையெல்லாம் தந்தானோ, ஒரு அல்லாஹ் பணத்தை தந்திருக்கிறானா, அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய கபரை வெளிச்சப்படுத்திக் கொள்ள முயற்சிங்கள். அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறானா, அந்த அறிவை பயன்படுத்துங்கள், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்றவர்களை உருவாக்குங்கள். அன்புக்குரியவர்களே, உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டேன், ஒரு கடையை வாங்கிவிட்டேன், ஒரு சொத்தை வாங்கிவிட்டேன், உலகத்தில் நான் ஒரு பட்டத்தை, பதவியை, அந்தஸ்தை, ஆட்சியை, அதிகாரத்தை அடைந்து கொண்டேன் என்று பெருமைப்படுவது உண்மையான சந்தோஷம் அல்ல. உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? மௌத்தாகின்ற பொழுது நான் ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டேன், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகின்ற ஒரு சமூகத்தை நான் உருவாக்கிவிட்டேன் என்ற அந்த மனப்பூர்வமாக அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொண்டே கண்ணை மூடுகின்ற ஒரு பாக்கியம் கிடைக்குமாக இருந்தால் இதுதான் மிகப்பெரிய பாக்கியம். அன்புக்குரிய, சரி எனக்கு ஒரு மகன் கிடைக்கவில்லை, எனக்கு அப்படியான ஒரு மகன் எனக்கு இல்லை என்றால் என்ன செய்வது? அன்புக்குரியவர்களே, உங்களுடைய முயற்சியால் ஒருவரை அந்த இடத்துக்கு தரப்படுத்துங்கள், ஒரு அல்லாஹ்வுடைய பயமுள்ள ஒருவரை உருவாக்குங்கள், ஒரு ஹாபிலை உருவாக்குங்கள், ஒரு அனாதையை பொறுப்படுங்கள். ஒரு அனாதையை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு சொல்லவர்களே, அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாக்கதா, தன்னுடைய இரண்டு விரல்கள் ஸல்லல்லாஹு தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து காட்டினார்கள். அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாக்கதா, நானும் ஒரு அனாதையை பொறுப்படுப்போரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று இரண்டு விரல்களை நெருக்கி காட்டினார்களே. சுப்ஹானல்லாஹ், அப்படியான ஒரு அனாதையை பொறுப்படுங்கள், ஒரு கஷ்டவாளியை பொறுப்படுங்கள், பொறுப்படுத்து உங்களுடைய செலவினால் அவரை நீங்கள் தரப்படுத்துங்கள். குறிப்பாக அன்புக்குரிய நிறைய இமாம்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். சக்ராத்துடைய நேரத்தில் அவர்கள் செய்த வசியத்து என்ன தெரியுமா? இந்த மனிதர் என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும், ஏன் அவர் உருவாக்கியவர் என்று ஆசைப்படுகின்ற இமாம்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கடைசி நிமிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை லுஹர் பாங்கு சொல்வதற்கு கொஞ்சம் முன்னால் மரணிக்கிறார்கள். இன்னா இல்லா அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு கடைசியாக அவர்கள் சக்ராத்திலே இருக்கின்ற அந்த மூன்று நாட்களும் இமாமத் செய்கின்ற பொறுப்பை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அவர்கள் தான் இமாமத் செய்தார்கள். அந்த சக்ராத்துடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹுஜ்ராவிலிருந்து, தான் இருக்கின்ற அந்த அறையிலிருந்து, அதனுடைய அந்த கேட்டினை கொஞ்சம் அப்புறப்படுத்தி மஸ்ஜிதை பார்க்கிறார்கள். லுஹர் தொழுகைக்காக எல்லோரும் சஃபிலே எதிர்பார்த்திருக்கிறார்கள். இதனை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது. அவர்கள் ஒரு புன்முறுவல் பூத்தார்கள். சக்ராத்துடைய நேரம் அன்புக்குரியவர்களே, உலமாக்கள் இந்த சிரிப்புக்கும் காரணத்தை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் சிரித்தார்கள் தெரியுமா? தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு நபியாக வருகின்ற பொழுது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்ற யாருமே இருக்கவில்லை. இந்த பூமிக்கு மேலால் தொழக்கூடியவர்கள் இருக்கவில்லை, குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் இருக்கவில்லை, ஹாஃபிதுகள் இருக்கவில்லை, ஆலிம்கள் இருக்கவில்லை, மார்க்கம் தெரிந்தவர்கள் இருக்கவில்லை. ஆனால் தன்னுடைய இந்த 23 வருடத்துக்குள்ளால் ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டேன், இதோ நான் மரணித்தாலும் தொழுகிறார்கள், தொழுகை நடத்துகிறார்கள், அதற்கான தகுதியான ஒரு இமாமை நான் உருவாக்கிவிட்டேன் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னுருவல் பூத்துவிட்டு அப்படியே வஃபாத்தாகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லே, வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்வு மௌத்துடன் ஒரு சாதாரணமாக, எங்களுடைய மௌத்துடன் ஒரு வீட்டிலே இறந்து விடுகின்ற ஒரு ஆட்டை போன்று, மாட்டை போன்று, கோழியை போன்று புதைக்கப்படுகின்ற ஒரு ஒரு பிலமல்ல நான். என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னை குறிப்பாட்டுவார்கள், கபர் செய்வார்கள், என்னை தூக்கி கொண்டு வருவார்கள். அந்த நேரத்தில் கபருக்கு வைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னார்களே, ஒன்றில் முஸ்தரி அவ் முஸ்தராஹு மின்ஹு, ஒன்றில் இவனுடைய மௌத்தை நினைத்து உலகத்திலே இருக்கின்ற படைப்பினங்கள் சந்தோஷப்படும். ஏன் சந்தோஷப்படும்? ஒரு பாவி இறந்து விட்டான், இவனுடைய பாவ செயல்களினால் இந்த பூமியில் சோதனைகள் இறங்கிக் கொண்டிருந்தது, மலைக்கு பஞ்சம் ஏற்பட்டது, இவன் இறந்து விட்டான் என்று ஒன்றில் படைப்பினங்கள் சந்தோஷப்படும், அல்லது முஸ்தராஹும் மின்ஹு ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லது இறந்து போன மனிதன் நிம்மதி அடைந்து விடுவான். ஏன் நிம்மதி? இந்த உலக கஷ்டங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு நான் என்னுடைய சொர்க்கத்தினுடைய வாழ்வை ஆரம்பிக்க இந்த மண்ணறைக்கு வந்துவிட்டேனே, இது மண்ணறை அல்ல பொன்னறை, இது ரௌதத்துல் ரியாதில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலை என்ற உணர்வுதான் அந்த முஸ்தராஹும் மின்ஹு, துன்யாவினுடைய சோதனைகளில் விடுபட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு ஏற்படும். எனவே அன்புக்குரியவர்களே, எங்களை பார்த்து நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிக்கின்ற அதிகாரம் அது அல்லாஹுக்கு மட்டும் உரித்தானது. அதில் யாரும் கையடிக்க கூடாது. இவர் நல்லவர் என்றோ இவர் கெட்டவர் என்றோ ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை பார்த்து தீர்மானிக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல மனிதருக்கு ஒரு ரேஸ் புக்கிலே மரணம் வரலாம். அவர் சில வேளை மௌத்தாகுகின்ற அந்த கடைசி நிமிடம் அந்த புக்கிலே இருக்கின்றவருக்கு அல்லாஹுவை பற்றி சொல்ல வேண்டும், இந்த ஹராத்தை விட்டுவிடு, நீ ஹராமான முறையில் சம்பாதித்து உன்னுடைய மறுமை நீ வீணாக்கிக் கொள்ளக் கூடாது என்ற நல்ல ஒரு நீயத்தில் அவருக்கு ஒரு தாவாவை முன்வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அவர் அங்கே சென்றிருக்கலாம். அந்த நேரம் அவருடைய கடைசி நேரமாக இருக்கலாம். உலகம் சொல்லலாம், இவன் கெட்ட மனிதன், இவனிடத்தில் முன்சப்பில் நின்று தொழுதாலும் இவனிடத்தில் ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்கும். அதனால் தான் கடைசி நேரம் இது போன்ற ஒரு சூதாட்ட விடுதியில் இவனுக்கு மரணம் ஏற்பட்டது என்று உலகம் காரி துப்பலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் ஒரு தாயாக கியாமத்தில் எழுப்பப்படலாம். அதே போன்று ஒரு திருடன் பள்ளிக்குள் வருகிறான், உண்மையில் திருட வேண்டும், களவெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பள்ளிக்குள் வருகிறான். அந்த நேரம் அவனுக்கு மௌத்து வருகிறது. ஆனால் மக்கள் பேசலாம், இவன் உலகத்தில் களவெடுக்கின்ற ஒரு மனிதனாக இருந்தாலும் கடைசி நிமிடம் மஸ்ஜிதுக்குள் அமைகிறது என்றால் இவன் உண்மையில் ஒரு நல்ல மனிதன் என்று உலகம் முடிவெடுக்கலாம். ஆனால் கியாமத்து நாளில் அவன் ஒரு ஈமானை இழந்த ஒரு மனிதனாக கியாமத்தில் எழுப்பப்படலாம். ஏன்? பள்ளிக்குள் வந்தது தொழ வேண்டும் என்பதற்காக அல்ல, திருட வேண்டும் என்பதற்காக கடைசி நிமிடம் அமைந்து விட்டது. எனவே யாருடைய வெற்றியையும் தோல்வியையும், யாருடைய பாக்கியத்தையும் அபாக்கியத்தையும், யாரும் சொர்க்கவாதி நரகவாதி என்று நானும் நீங்களும் முடிவெடுப்பதல்ல. அது அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய கைக்கு கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒரு மௌத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் நாங்கள் மௌத்துக்கு முன்னால் சாதிக்க வேண்டிய ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திருப்திப்படுத்துவதில் முழுமையான முயற்சி இருக்க வேண்டும். சம்பாதிக்கிறோம் என்பதற்காக எந்த ஹராமும் சரி, நான் சம்பாதித்து இந்த உலகத்தில் பேரும் புகழும் கண்ணியமும் கௌரவம் எனக்கு வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு நான் சம்பாதித்தாலும் என்னுடைய கபரை நான் நஷ்டவாளியாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது, என்னுடைய குழந்தைகளுக்கு ஹலாலான முறையில் தான் உணவு கொடுக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகளுடைய தேவைகளை ஹராமாக நான் பூர்த்தி செய்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சோதனைகள் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்திக் கொள்ள வேண்டும். சோதனைகள் வந்துவிட்டது என்பதற்காக அல்லாஹ் எதிர்பார்க்காத, அல்லாஹ் மறுக்கின்ற ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து வரக்கூடாத அப்படியான வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து வந்துவிடக் கூடாது. உண்மையில் சந்தோஷம் என்பது உலகத்தின் பாக்கியங்களை அடைந்து கொள்கின்ற பொழுது அல்ல. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்பட்டது, சொன்னார்கள் உண்மையான சந்தோஷம் எப்பொழுது என்று கேட்டார்கள். அதற்கு அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த அவ்வலி கதமின் யலாஹா ஃபில் ஜன்னா, சொன்னார்கள் ஒரு மனிதன் சொர்க்கத்தில் எப்பொழுது காலை வைப்பானோ அதுதான் உண்மையில் வாழ்க்கையில் சந்தோஷம் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த சந்தோஷத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும், அதற்கான முயற்சிகள் ஈடுபட வேண்டும். எதை செய்தாலும், எதை பேசினாலும், எப்படி வாழ்ந்தாலும் அன்புக்குரியவர்களே, ஊருக்குள் ஊருக்கு வெளியில் மக்கள் பார்த்தாலும் பார்க்காத பொழுதும், இரவிலும் பகலிலும், தனிமையிலும், கூட்டு வாழ்க்கையிலும், சம்பாத்தியத்திலும், செலவினங்களிலும், ஆடைகளிலும், ஏன் நடை உடை பாவனைகளிலும் எதிலும் அல்லாஹ் திருப்திப்படுவான் என்றிருந்தால் மக்கள் எதையும் சொல்லட்டும், பாராட்டட்டும், அல்லது கேவலப்படுத்தட்டும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வாழ்வது அல்லாஹ்வுக்காக, சம்பாதிப்பது அல்லாஹ்வுக்காக, செலவழிப்பது அல்லாஹ்வுக்காக, ஆடைகள் அணிவது அல்லாஹ்வுக்காக, எதையும் சொல்லட்டும், மக்களுடைய பாராட்டுகளோ, மக்களுடைய இகழ்ச்சிகளோ, புகழ்ச்சிகளோ, இது உங்களுக்கு எந்த லாபத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்துவதில்லை. உங்களுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய திருப்தியாக இருந்தால், எனவே அந்த அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு வாழ்க்கையில் அனைத்து காரியங்களையும் செய்து எங்களுடைய மன்னரை பொன்னரைகளாக ஆக்கிக் கொள்ள முயற்சிப்போமாக. அந்த நல்ல உணர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், நிறைவான ஈமானையும், நிறைவான இஹ்லாஸையும், யா அல்லாஹ், நிறைவான கபூலியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நிமிடங்கள் யா அல்லாஹ் முபாரக்கான கடைசி நிமிடங்களாக அமைய வேண்டும். யா அல்லாஹ், உயர்ந்த கலிமாவை சொன்ன நிலையில் எங்களுடைய மன்னரைகளுக்கு வந்து சேர முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக. இஸ்லாத்துக்கு எதிரானவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. இல்லாதவர்களை அழித்தொழித்து இந்த பூமியை சுத்தப்படுத்துவாயாக. வாழ்க்கை நோக்கத்தை விளங்கி வாழ்வாயாக.
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.